இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, சோதனைகளும் வேதனைகளும் எதனால் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருது அப்படிங்கிறத குறித்து நாம் சிந்திப்போம். சோதனை இல்லாத மனுஷனே இல்லை, எல்லாத்துக்கும் சோதனை இருக்குது. சோதனை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஏழைக்கும் சோதனை இருக்குது, பணக்காரனுக்கும் சோதனை இருக்குது, வியாதி இருக்கிறவனுக்கு சோதனை இருக்குது, வியாதி இல்லாதவனுக்கும் சோதனை இருக்குது. ஆனால் இந்த சோதனைகள் எதனால் வருகிறது அப்படின்னு நான் வேதத்திலிருந்து பார்க்கும்போது மனுஷன் சொல்கிறான், ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரா தெரியல அப்படின்ட்டு ஆண்டவர் மேலே பழியை போட்டுக்கிறான். சோதனை எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த சோதனையை மேற்கொள்வது மிகவும் சுலபம். சோதனை எதனால் வருதுன்னு தெரியாமல் இருந்ததுன்னா சோதனையிலேயே மாட்டிட்டு முடிக்க வேண்டியது தான். என்ன காரணத்தினால சோதனை வந்ததுங்கிறது கண்டுபிடிக்கணும். அந்த இப்படி கண்டுபிடிக்கிறவன் தான் மனுஷன். சோதனை எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் பழியை ஏதாவது ஒரு பொருள் மேலே போட்டுக்கிட்டு இதனால தான் வந்தது, அதனால தான் வந்தது, அவர்னால தான் வந்தது, அண்ணனால தான் வந்தது, தம்பினால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா சோதனை நம்ம விட்டு போகவே போகாது. அந்த சோதனை வந்து நோய் மாதிரி நம்மளை பிடிச்சிட்டு நம்மளை உபத்திரவப்படுத்திகிட்டு இருக்கோம். சோத்திரம் பார்ப்போம், வசனத்திலிருந்து பார்ப்போம் எதனால் சோதனை வருதுன்னு பார்ப்போம். யாக்கோப்பு 1:12-15 வரை, யாக்கோப்பு 1:12-15 வரை.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொய் பொல்லாமையினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிற்புண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
போதும். இங்க சோதனை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறது இல்ல, ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறது இல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அப்போ சோதனை எப்படி வருது? இந்த வசனத்தின்படி பார்த்தா அவனவன் தன் சுயேச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அது சுயேச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு இழுக்கப்படுறது ஒன்று, அப்புறம் அதில் போய் சிக்கிக்கிறது மாட்டிக்கிறது, அப்படி சோதிக்கிறான். அப்படி சோதனையில் அகப்பட்டு முடிக்கிறாங்க. சோதனையில் இழுக்கிறது முதல் யாருன்னு கேட்டிங்கன்னா பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து, இந்த இச்சை தான் வந்து மனுஷனை சோதனைக்கு இழுக்கிறது. ஆமாம், இந்த புடவை வாங்கலாமா, இந்த வண்டி வாங்கலாமா, அந்த மாதிரி வீடு கட்டலாமா, அவங்கள மாதிரி அந்த சாப்பாடு சாப்பிட்லாமா, அங்கே டூர் போகலாமா அப்படிங்கிறது இங்கிருந்து கண்களின் இச்சை. அந்த கண் தான் வா வான்னு கூப்பிடுதுங்க, வேணும் வேணும்னு சொல்லுது. அதனால தான் இழுக்கப்படுறது. இழுக்கப்பட்டதுக்கப்புறம் இருதயத்தில் மாட்டியாச்சுன்னா அந்த ஆசையை வளர்த்தாச்சு, இன்னால தான் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஆசையில் சிக்குண்டு மனுஷன் மாட்டிக்கிறான். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, முதலாவது இந்த கண்களின் இச்சை, அந்த இதுதான் கண்ணு தான் வந்து பார்த்துட்டு இழுக்கப்பட்டு இருதயத்தில் வந்து சிந்தனை பண்ணி கடைசியில் அவன் பாவத்துக்குள்ளாக மாறுகிறான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். ரோமர் 7:15-23 வரை, ரோமர் 7:15-23 வரை.
எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆயிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது.
போதும். இந்த பாவ பிரமாணம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள்லையும் இந்த பாவ பிரமாணம் இருக்குது. முதல் கண் என்ன பண்ணுது, இச்சையினால் இழுக்கப்படுது. அப்புறம் சாப்பாடாக இருந்தால் என்ன பண்ணுது, ஒன்றை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அப்புறம் இந்த துணி போட்டால் நம்ம உடம்புக்கு எப்படி இருக்கும் அப்படி நாமளே ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறோம். சைக்கிளில் போகிறவன் என்ன பண்ணுவான், டூ வீலர் வாங்கினா நல்லா இருக்குமா, டூ வீலரில் போகிறவன் ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமா, காரில் போகிறவன் ப்ளைனில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்ப்பான். ப்ளைனில் போகிறவன் ராக்கெட்டில் போனால் எப்படி இருக்கும், இப்படி மனுஷனுடைய கற்பனை மாறி 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 போயிட்டே
இருக்கும்.
ஆ, அப்படியும் பறக்கலாம், நாமளே ஆகாயத்தில் பறக்கணும்னு பறக்கலாம், அதுக்குண்டான வழிமுறைகள் இன்றைக்கி இருக்குது. அப்படி மனுஷன் வந்து மேலே 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 ஆசைப்பட்டு போயிட்டே இருக்கிறான். அது மனுஷனுடைய இயல்பு. அந்த இச்சையானது சரீரத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுக்கும் அந்த பாவ பிரமாணம் அடங்கி இருக்கிறது. அப்போ இது எப்படி மேற்கொள்கிறது, சோதனை மேற்கொள்கிறதுனா இச்சையை மேற்கொள்ளணும், அந்த இச்சையை மேற்கொள்கிறதுனா சரீரத்தில் அவயவங்களில் அந்த வந்து இச்சையானது பாவ பிரமாணமானது குடிகொண்டிருக்கிறது. அப்போ இந்த பாவ பிரமாணத்தை எப்படி மேற்கொள்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும், அப்போ தான் இந்த சோதனையிலேருந்து மேற்கொள்ள முடியும். இப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னா எதை கிடைக்கிறத சாப்பிட்டுக்கணும், இது தான் சாப்பிட்ணும்னு சொல்லி இருந்தோம்னா அப்புறம் ரொம்ப பசிக்கும், பசி தாங்க முடியாது. அப்புறம் கிடைக்கிறத சாப்பிட்டா கொஞ்சமாக அது வயிறு பசி அடங்கும். அந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு வாழ பழகிக்கணும். ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரோ அந்த ஆசீர்வாதத்தை வச்சு வாழ பழகிக்கணும். அப்போ இந்த இச்சையை எப்படி மேற்கொள்றதுன்னா, ரோமர் 8:1-3 வாசிப்போம்.
கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி
போதும். இங்கே இச்சையை மேற்கொள்வது எப்படிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே செய்து காமிக்கிறார். இச்சையை மேற்கொள்றது வந்து நியாயப்பிரமாணத்தினால முடியாமல் இருந்தது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இருக்கிற காலங்களில் அது முடியாமல் இருந்தது. அதே மாதிரி மோசே முதல் இயேசு கிறிஸ்து வர காலங்கள் வரைக்கும் அந்த இச்சையை மேற்கொள்வது எப்படி, பாவ பிரமாணத்தை மேற்கொள்வது எப்படி அப்படிங்கிறது ஜனங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அது வந்து நியாயப்பிரமாணத்தினால அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அந்த இச்சையை மேற்கொள்வது, அல்லது பாவ பிரமாணத்தை எப்படி மேற்கொள்வது எப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு மாதிரியாக காட்டியிருக்கிறார். முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனபடினால் இயேசு கிறிஸ்துக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆக்கினி தீர்ப்பு வந்து மரணத்துக்கு பின்பாக, ஆனால் பூமியில் இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியின்படி நடவாமல் இல்லை மாம்சின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு வேற என்ன சொல்லலாம் பூமியில், ஆக்கினி தீர்ப்பு இல்லைங்கிறது அது கடைசியாக வர்றது. அதுக்கு முன்னால அது சரியில்லை, சோதனை
இல்லை,
சோதனை இல்லை. மாம்சின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு சோதனையும் இல்லை, அந்த சோதனையினால வர்ற வேதனையும் இல்லை. அப்போ சோதனை வர்றது எதனால, மாம்சின்படி நடவாமல், மாம்சின்படி நடந்து ஆவியின்படி நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சோதனை வருது. அப்போ மாம்சின்படி தான் நம்ம நடக்கிறோம், நான் விரும்பாததை நான் செய்கிறேன், என்னுடைய சரீரத்திலே நன்மை வாசமாக இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய சரீரத்தில் வாசமாக இருக்கிற பாவ பிரமாணம் அதை வந்து தடை செய்கிறது. அப்போ நம்ம மாம்சின்படி நடந்தால் நம்மளுக்கு சோதனை உண்டு, ஆவியின்படி மாம்சின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் நம்மளுக்கு சோதனை இல்லை. அப்போது இதனால் வந்து என்ன சொல்லப்படுறதுன்னா, மூணாவசனம், மாம்சினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். இங்கே என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய வசனம் சொல்லி வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். அப்போ பிரியாணி சாப்பிட்ணும் சொல்லி மனசு காசையாக இருந்தால் என்னாகும், வயிற்று பட்டினி போடணும். உன்னுடைய நண்பன் வந்து உன்னை விருந்து கூப்பிட்டு இருந்தானா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், அங்கே நீ விருந்துக்கு போனேன்னா உன்னுடைய தொண்டையில் கத்திய வை அப்படிங்கிறார். உன் தொண்டையில் கத்தி வை. காரணம் என்னன்னா, அவன் சாப்பிட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், எப்பா என்ன மாதிரி சாப்பிட்டார் அவர், எங்கேயும் கிடச்சிருக்காதாட்டிருக்கு இந்த மாதிரி சாப்பாடு, நம்ம வீட்டில் கிடச்சதுனால நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டார், பாக்கியும் கூட வைக்கல அப்படின்னு அவன் வந்து புரணி பேசுவான். அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீ வந்து யாருடையா சாப்பிட்றதுக்கு போய் உக்காந்தீன்னா, நீ போஜனை பிரியனாக இருந்தால் உன்னுடைய தொண்டையில் கத்தி வை. அப்போ என்ன பண்ணுன்னா, அதை வந்து நாம் மாம்சத்தில் தான் மேற்கொள்ளணும். அப்படி இல்லை, நம்ம வந்து எளிமையான உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டுக்கிறோம். ஆமாம், ரொம்ப ஆடம்பரமாக செஞ்சுருக்கிறத சாப்பிடாம ஏதோ சிம்பிளாக இருக்கிற ஏதோ கொஞ்சம் கொடுங்க, காய்கறியில் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சாதாரண சாப்பாடை சாப்பிட்டுக்கிறோம். ஆமாம், பெருந்தீனியாக திங்காமல் ஏதாவது எளிமையான சாப்பாடுகள், காய்கறிகள் சோத்திரம். அப்படி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பது அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் பாவத்தை வந்து நாம் தீர்க்கணும். பொய் சொல்கிற வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அந்த பொய்யை வந்து சொல்லாமல் அதுக்குண்டான கஷ்டத்தை நாம் சகிக்கணும். அதே மாதிரி சில இடங்களில் சில காரியத்தை வந்து ஒப்புக்கொள்ளும் போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், அப்போ அந்த மாதிரி வருத்தத்தை சகிக்கணும். அப்போ சில இடங்களில் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு வருமானம் வரும், அப்போ அந்த மாதிரி நேரங்களில் கஷ்டப்படணும். சில சமயம் லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், அந்த லஞ்சம் வாங்க வேண்டிய வர நேரத்தில் அதை வாங்காமல் இருந்து அதை தவிர்க்கணும். இப்படியாக பாவத்தை வந்து நாம் என்ன பண்ணணும்னா, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வேண்டும். போய் சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லாமல் இருந்து உண்மையை பேசணும், கஷ்டம் சகிக்கணும். ஒன்று பேதுரு 4:16 வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 4:16. போதும். அப்போ நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது பாடுபட்டோம்னா அதனால் வந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்போ அதுதான் கிறிஸ்தவனுக்கு அர்த்தம். கிறிஸ்தவங்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு வசனம் பைபிள் இதுதான் இருக்குது, கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்டவன் தான் கிறிஸ்தவன். அப்போ வந்து பாவத்தை மாம்சத்திலே ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தாதான் அவன் வந்து கிறிஸ்தவன், இல்லாட்டினா அவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்போ ஒரு கிறிஸ்தவனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல் தேவனுடைய நாமம் கனவீனம் அடைந்தால் அப்படின்னா, இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் இப்படி போய் சொல்லிகிட்டு இருக்காம்பாரு, இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் இப்படி ஏமாத்திட்டு இருக்காம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்களை பற்றி கேவலமாக பேசக்கூடாது. அப்போ கிறிஸ்தவங்களை பற்றி மேன்மையாக பேசணும். அப்போ உண்மையாகவே ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட மேன்மை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரணும். அப்படி வர்றதுனால அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதே மாதிரி நம்முடைய பாவத்தை நம்முடைய சரீரத்திலே பலி செலுத்தும் போது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இப்படி தான் சோதனையை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இதை மேற்கொள்ளாமல் திருடிட்டு பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம சரீரத்தில் வந்து பாவத்தை மேற்கொள்ளாமல் நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படின்னா மாம்சத்தின்படியே நம்ம வாழ்ந்துட்டுருக்கான்னு அர்த்தம். அப்போ ஆவியின்படி வாழவில்லை. அப்போ ஆவியின்படி வாழ்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம், மாம்சத்தின்படி வாழ்வது என்பது ரொம்ப எளிமையான காரியம். அப்போது நம்ம வந்து மாம்சின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தாதான் நம்மளுக்கு சோதனையிலிருந்து மேற்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 10:13
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு நாளைக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை உண்டாக்குவார்.
போதும். அப்போ மனுஷனுக்கு சோதனை வந்ததுன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாங்கக்கூடிய அளவு தான் சோதனை வரும். அப்படி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனுக்கு அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான மாற்று வழிகளை தேவன் உண்டாக்கி கொடுக்குறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த சோதனை தாங்க முடியல, இந்த கஷ்டம் தாங்க முடியல, எனக்கு இந்த வேதனை தாங்க முடியல, இப்படிப்பட்ட பாவத்தினால் நான் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி பாவத்தினால் நான் வந்து வேறொரு ஆளுக்கு வார்த்தையினால் உடன்பட்டதுனால நான் வந்து வந்து இடையில நின்று ஒரு பொருளை வாங்கி கொடுத்ததுனால இப்படி சோதனையில் ஆகப்பட்டுக்கிட்டேன், இது என்னுடைய திராணிக்கு மேலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கைன்னு சொன்னால் மாற்று வழிகள் தேவன் உண்டாக்கி கொடுக்குறார். அப்போ தேவன் வந்து திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். அந்த ஒரு மனுஷனுக்கு தாங்க முடியாமல் சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான மாற்று வழிகள், அப்போ இது இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். அப்போ நம்முடைய தவறை உணர்ந்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பும் போது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான மாற்று வழிகளை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனை ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரே மாற்று வழியை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொருவருக்கும் மாற்று வழிகள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக ஆண்டவர் சமூகத்தில் கேட்டால் தான், ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனை வந்திருக்குது, இந்த என்னால் தாங்க முடியல, இதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான மாற்று வழிகளை எனக்கு காட்டுன்னு சொல்லும்போது அது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே தேவன் அந்த மாற்று வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைச்சிருக்கிறார். அதனால் நாம் சோதனையில் அகப்படும் பொழுது நாம் எண்ணத்தினால் நாம் சோதனையினால் அகப்பட்டோம், சுயேட்சினால் இழுக்கப்பட்டு நாம் அந்த சோதனையில் அகப்பட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக நாம் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அதற்கு சோதனையிலிருந்து தப்பும்படியான மாற்று வழிகளை தேவன் உண்டாக்கி கொடுக்கிறார். அது தேவ ஜனங்களுக்கு மட்டும்தான் உண்டாக்கி கொடுக்கிறார். நிறைய பேர் இது சோதனையில் ஆகப்பட்டுட்டு தப்பிக்க முடியாமல் வெளியில் வர முடியாமல் நிறைய பேர் மாட்டிட்டு சிலவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசிக்கே போயிடுறாங்க, அல்லது அந்த சோதனை தீர்க்க முடியாத ஒரு சோதனையாக இருந்து கடைசி வரைக்கும் அந்த சோதனை அவர்களை தொடர்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 95:8-11 சங்கீதம் 95:8-11 போதும். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷமாக நடந்து வர்றாங்க. அப்போ 40 வருஷமாக நடந்து வரும் பொழுது இவர்கள் வந்து யாரை சோதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் கர்த்தரை சோதிக்கிறார்கள். என்னை சோதித்தறிந்தார்கள்,
என்னை பரீட்சை பார்த்து கிரியைகளையும் கண்டார்கள்.
அப்போ தேவனை வந்து சோதிக்கிறவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கேட்டீங்கன்னா, இங்கே தேவனை சோதிக்கிறவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கட்டளை எடுக்கிறார். ஆணையிட்டேன், ரைட்டு. அப்போ தேவனை சோதிக்கிறவர்களுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அப்போ தேவனை சோதிப்பதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தை விட்டு தேவன் மாறமாட்டார், அல்லது தேவனுடைய குணாதிசயங்களை விட்டு அவர் மாறமாட்டார். அப்போ அந்த தேவனுடைய குணாதிசயத்துக்கு விரோதமாக, அல்லது ஆவியின் பிரமாணத்துக்கு விரோதமாக, மாம்சத்தின் பிரமாணத்தின்படி நாம் வாழும்போது நாம் தேவனை சோதித்து பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிரமாணம் ஒன்று இருக்குது, தம்முடைய சுவாபத்திலே அவர் நிலைத்திருக்கிறார், அவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் அப்படியே இருக்கிறார். அப்போ தன்னுடைய காரியங்களில் நினைத்திருக்கும்போது மனுஷன் என்ன பண்ணுறான், தான் நினச்ச மாதிரி காரியங்களாக நடக்கணும்னு நினச்சிட்ருக்கிறான். எனக்குனா படிப்புனே இப்படி வந்துடணும், வேலைனே இப்படி கிடச்சிடணும், பணம்னா எனக்கு இப்படி வந்துடணும் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்ருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் ஒவ்வொருவருக்கும் தேவன் அதுக்கேற்ற என்னென்ன வேலை செய்கிறார்களோ அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்போ வேலையில் உண்மையுள்ளவனாக இருக்கிற போது அவனுக்கு பதவி உயர்வை கட்டளையிடுகிறார். அந்த பதவி உயர்வு வருகிறதுனால அதனால் கொஞ்சம் வருமானம் வருகிறது. அப்புறம் அந்த பதவி உயர்வு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பதவி உயர்வுனால நல்ல பெயர் வந்து ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது. அப்போ நல்ல பெயர் கிடைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே தாழ்மையுள்ளவர்களாக இருந்து எளிமையான காரியங்களை செய்கிறபடியினால் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போகிறார்கள். அப்போ ஒரு மனுஷனை வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவனுடைய சுபாவத்திலே அல்லது தேவனுடைய பிரமாணத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் உயர முடியும். அப்போ இந்த தேவனுடைய பிரமாணத்திற்கு அல்லது தேவனுடைய சுபாவத்துக்கு விரோதமான எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்திருந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி நினச்சாச்சுன்னா அப்போ தான் நாம் தேவனை சோதிக்கிறோம். தேவன் தன்னுடைய நிலைமையிலேருந்து மாறமாட்டார். அப்போ நம்ம மாத்திரம் சொல்லி நினச்சாச்சுன்னா யாருக்கு பிரச்சனை, பொய் சொல்லணும் அப்படின்னா அந்த பொய் சொல்கிறதுக்கு மாதிரி ஆண்டவர் எனக்கு வந்து உதவி செய்யணும், நான் திருடுறதுக்கு போகிறேன், திருடும் போகும்போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், நான் ஒரு மனுஷனை ஏமாற்ற போகிறேன், அப்படி ஏமாத்தினாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னா உதவி செய்ய மாட்டார். அப்போது மனுஷன் வந்து தேவனுடைய பிரமாணத்தை மீறும் பொழுது அந்த மனிதன் தேவனை சோதித்து அறிகிறான். இப்படி தேவனை சோதிக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல், காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே தெரியும் சமாதானம் இருக்குதா இல்லையான்ட்டு. எப்படியோ ராத்திரியில் கஷ்டப்பட்டு தூக்க மாத்திரை போட்டு மனுஷன் தூங்கிடுவான், காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்தில் உண்மையான சமாதானம் இல்லாதனால மிகவும் துக்கத்தோடு, நான் எல்லாம் எதுக்கு தான் வாழ்கிறேன்னா தெரியலையே, என்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம், ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனே தன்னை வருத்தப்பட்டு அவனே நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படியாக உண்மையான இழைப்பாடுகள் வந்து தூக்கத்துலேயும் இருக்கும், தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இருக்கும், செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லேயும் அந்த இழைப்பாடுகள் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், எப்பவுமே நடக்கும்போதும் சரி போகும்போது வரும் சரி என்னமோ இழந்த மாதிரி, பறி கொடுத்த மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தேவனை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தேவனுடைய சமாதானத்தை அங்கே எடுத்து விட்டார். அப்போ தேவனை பரீட்சை பார்க்காம நாம் ஆவியின் பிரமாணத்தின்படி நடந்தால் நம்மளுக்கு தேவனுடைய சமாதானம் இருக்கும், தேவனுடைய இளைப்பாறுதல் இருக்கும். ஆகவே முற்பிதாக்கள் வந்து தேவனை பரீட்சை பார்த்து தேவனுடைய சமாதானத்தை இல்லாதவர்களாக அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா சமாதானம் என்னான்னு கூட கண்டுபிடிக்க முடியாதாமா, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா சமாதானம் என்னங்கிறதும் கூட ருசிச்சும் கூட பார்க்க முடியாது. அப்போ ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கலாம், அந்த இளைப்பாறுதல் என்னங்கிறத உணர்ந்து சந்தோஷப்படலாம். ஆஹா, சமாதானம் இருந்தனா கரெக்டாக அந்த அந்த நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க, ரொம்ப சமாதானம் இருந்தாலும் தூங்க மாட்டாக்கா. அப்படியெல்லாம் கிடைக்காது. அப்போ அதிகமாக சாப்பிட்டு அதிகமாக சமாதானம் கிடைக்குமா? நிறைய பேர் நிறைய சமாதானம் கிடைக்கும், நிறைய சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் அது எப்படி வெளியெடுக்கிறது பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக ஒவ்வொன்றுக்கும் அளந்து தேவன் கொடுத்துருக்கிறார். அப்படியாக ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரமாணத்தை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரவர்கள் கேட்ட சமாதானம் இருக்கிறது. 5 வயசு குழந்தை கேட்டபடி சமாதானம், 10 வயசு குழந்தை கேட்டபடி சமாதானம், 15 வயசு கேட்டபடி, 30 வயசு கேட்டபடி, 40 வயசு கேட்டபடி, எல்லாருக்கும் அதன் அதனுடைய அளவில் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னைக்கு மாம்சத்தினுடைய கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்முடைய சமாதானம் நம்மளை விட்டு எடுபட்டு போகும். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு சோதனையும் இருக்காது, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:6-12
போதும்.
இங்கே சோதனை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஒரு காரணம் போட்டிருக்குது, விரும்புகிறவர்கள். ஐசிறுவன்களாக இருக்கிறவர்கள் இல்லை, விரும்புகிறவர்கள், அதான் பிரச்சனையா. ஐசிறுவன்களாக இருக்கிறவர்களுக்கு சோதனை இல்லை, ஐசிறுவன்களாக விரும்புகிறவர்கள் அப்படின்னு இந்த நிலைமையிலிருந்து மேலான நிலைமைக்கு போகணும் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை கொஞ்சம் உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? இருக்கிற நிலைமையிலிருந்து 5 கோடி இருக்குது, 5 கோடியை 6 கோடியாக மாத்திரன்னு சொல்லி நினைக்கும் போதே அங்கே பிரச்சனை, அப்போ தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமாம். அப்போ வந்து ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும், கண்ணியிலனா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகும்போது நம்ம காசு அந்த பக்கம் போகுமா, அவன் காசு இந்த பக்கம் வருமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆகி போயிடும். நம்ம இப்படிலாம் கணக்கு போடுறோமே, இந்த கணக்கு போடும்போது ஒரு சமயம் நம்ம ஏமாந்து போயிட்டு என்ன ஆகும், நம்மளை விட்டு அந்த காசு போயிடும்ல அப்படின்னு கணக்கு பண்ணிகிட்ருப்பான். அப்போ கணக்கு பண்ணும்போது என்ன ஆகுது, கண்ணி கண்ணினா இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமா, நம்ம போடுற கணக்கு சரியா அப்படிங்கிறத நினச்சி 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 பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடு. மதிகேடுன்னு சொன்னால் ஃபூலிஷ்னஸ், அறியாமை, மூளை வேலை செய்யாது. ஏன்னா அந்த பண ஆசை, பண ஆசை, அந்த பணத்தின் மேலே இருக்கிற ஆசை தான் முன்னால் நிற்கிதே ஒழிய மற்றபடி எந்த ஒரு காரியமும் மூளைக்கு வேலை இல்லாமல் போச்சு. அப்போ வந்து என்ன ஆகுது, இதனால் பல பிரச்சனை ஆகி அறியாமல் வந்து பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி இந்த வேலைக்கு போனால் அதிகம் சம்பளம் கிடைக்குமா, அந்த வேலைக்கு போனால் அதிகம் சம்பளம் கிடைக்குமா, இந்த வேலையை தான் மாற்றி பார்க்கலாமா, எப்படியாவது பணக்காரன் ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் முதல்ல நம்ம 1 தீமோத்தேயு 6:6 நம்ம வாசிக்கிறோம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த வசனத்தை தலையிலாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், பத்தாவது என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே போதாது, போதாதுங்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த நஷ்டம். அப்போ இங்கே தேவ பக்தின்னு வந்திருக்குது. அப்போ யாருக்கு இது வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை அறிந்தவர்களுக்கு தான் இந்த பிரச்சனையே வருது. ஏன்னா துன்மார்க்கனுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு அந்த தேவ பக்திங்கிறது கிடையாது. அவன் 10 பைசா வட்டி கொடுப்பான், 5 பைசா வட்டி கொடுப்பான், எப்படி வேணாலும் செய்வான், மீட்ரு வெட்டி போடுவான், அந்த மாதிரி பண்ணுவான், இந்த மாதிரி பண்ணுவான், அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாதுன்னு சொல்லி நினைக்கும் போது அது நம்மளுக்கு மிகுந்த நஷ்டம், மிகுந்த நஷ்டம். அதனால் நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போகிறதில்லை. அதனால் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவுள். அப்படியாக நாம் தேவனுடைய மனுஷனாக இருந்தால் இது எல்லா காரியத்தையும் விட்டு மாம்சின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் போதும், நம்ம நல்ல போராட்டத்தை போராடலாம். ஆ, யாராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை எந்த மனுஷன் பின்பற்றினாலும் அவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவான். அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அப்படிங்கிறதால கணக்கு இல்லை. வெளியில் தான் நாம் அப்படி பார்க்குறோம், இவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்டின் அப்படின்ட்டு. ஆனால் உலகத்தில் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லோரும் தேவனுடைய வார்த்தையினுடைய ஏதாவது ஒரு பகுதியை பின்பற்றி தான் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். ரெண்டு பேதுரு 2:6-10 ரெண்டு பேதுரு 2:6
சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்களுக்கு வாசமாக இருக்கையில் அவர்களுடைய காமவிகாரம் நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாசிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்த தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்தில் கேட்டபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரகாரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே.
ஆ, போதும். இங்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்போ கர்த்தர் உண்மையான தேவபக்தி இருந்ததுன்னா அவங்களுக்கு சோதனை இருக்காது. அப்போ உண்மையான தேவபக்தி இல்லைன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவபக்தி நடக்குது. அப்போ அவபக்தி இருக்கிறவர்களுக்கு சோதனைகள் வரும். அதனால தான் சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. அப்போ அவபக்தியாய் நடக்கிறவர்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கவிழ்த்து போடுகிறார், அவருடைய பட்டணங்களை சுட்டெரிக்கிறார். அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களை சுட்டெரிக்கிறார், அவங்களுடைய எண்ணங்களை கவிழ்த்து போடுகிறார், அவர்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு தான் கொடுக்குறார். அப்போ மாய்மாலம் இருக்கிறவங்களுக்கு அல்லது அவபக்தி இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ உண்மையில் இருதயம் உள்ளவர்களை அல்லது தங்களுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறவர்கள், நீதிக்காக தங்களுடைய இருதயங்களிலே வாதிக்கப்பட்டு துக்கப்படுகிறவர்களை, வேதனைப்படுகிறவர்களை ஆண்டவர் சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அப்படி இருதயத்தில் வேதனை போடாமல் மனம் போன போக்கில் போயிட்டுருக்கிறவங்கள நியாய தீர்ப்புக்கு நாளுக்காக வைக்கவும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவங்களுக்குள்ள சோதனை வந்ததுன்னா அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவபக்தி இருக்கணும், இல்லாட்டினா மாம்சின் கிரியைகளை இழுக்கப்பட்டு சிக்கின்றவர்களாக இருக்கணும். இந்த ரெண்டு காரியத்தினால தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு சோதனை வரும். அப்போ சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியின்படி நடக்கணும், அப்புறம் இந்த சரீரத்திலே பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு காரியம் இருந்தோம்னா போதும், சோதனையிலிருந்து வெளியே வரலாம். அப்படியாக இன்றைக்கு தேவபக்தி உள்ளவர்களை தேவன் சோதனை என்று ரட்சிக்கிறார், அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் சோதனைகளை நியமிக்கிறார். எரேமியா 23:14
எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன், விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திருப்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதனை போலும், அதன் குடிகள் குமாராவை போடும் இருக்கிறார்கள்.
ஆ போதும், இந்த சோதம் குமாரா ஜனங்கள் எப்படி அன்னைக்கு தேவனுடைய நியாயத்திற்குள்ளாக மாறினார்களோ அதே மாதிரி அவபக்தியாய் நடக்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கள்ள தீர்க்கு தரிசிகள், சோதம் பட்டணத்தில் இருக்கிற அதிபதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா கள்ள தீர்க்கு தரிசிகள். கள்ள தீர்க்கு தரிசிகளுக்கு சோதனைகள் பெருகும். அப்புறம் கள்ள தீர்க்கு தரிசனத்தை நாடி தேடி ஓடுகிற ஜனங்களுக்கு சோதனைகள் பெருகும். வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, தியானிக்க மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, அங்கே தீர்க்கு தரிசனம் சொல்கிறாங்க, இங்கே தீர்க்கு தரிசனம் சொல்கிறாங்கன்ட்டு இங்கிருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுவாங்க. ஆனால் பைபிள் புதுசும் அப்படியே இருக்கும். பைபிள் தலைக்கு வச்சு படிக்கிறதுக்கு தான் பைபிள். கள்ள தீர்க்கு தரிசிகள் என்ன பண்ணுவாங்க, வேதத்தை படிக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, மகனே உன்னை தூர தேசத்துக்கு கொண்டு போக போகிறாரு அப்படிம்பாங்க. தூர தேசத்துக்குன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலுக்கு, அதான் தூர தேசத்துக்கு. மகனே உன்னை தூர தேசத்துக்கு கொண்டு போக போகிறாரு அவனு நினச்சிக்கிட்டா இப்போ பரவாயில்ல, அன்னைக்கு நேடி நாடி வந்ததுக்கு நல்ல தீர்க்கு தரிசனம் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கே எது தூர தேசம்ட்டு. ஆமாம், அப்படியாக சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவபக்தியாக நடக்கிற ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு கள்ள தீர்க்கு தரிசிகளுக்கு சோதனை, அந்த கள்ள தீர்க்கு தரிசனத்தை நாடி ஓடி தேடுகிற ஜனங்களுக்கும் சோதனைகள் பெறுகிறது. மத்தேயு 26:41
நீங்கள் சோதனைக்குட்படாதவரைக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
போதும் போதும். அப்போ சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. எப்படி விழித்திருந்து ஜெபம் பண்றது, சோதனை வரக்கூடாது வரக்கூடாதுன்ட்டு? ஓ, ஆவியில் வெளிச்சிருக்கணும். அப்போ ஆவியில் வெளிச்சிருக்கணும். அப்போ ஆவியின்படி நடந்தாதான் அப்போ இந்த சோதனையை மேற்கொள்ள முடியும். ஆமாம், உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள், உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். அதனால தான் ஆவியில் விழித்திருக்கோம். அதை எப்படி மோசம் பண்ணோம், மாம்சந்தான் மோசம் பண்ணோம். ஆவி வந்து உற்சாகம் உள்ளதுன்னு போட்டிருக்கு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. ஆமாம், அப்படியாக நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சரி, அதை இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா இன்னும் 2-3 வசனத்தை வாசித்தோம்னா அது நம்மளுக்கு என்னங்கிறது தெளிவாக தெரியும். மத்தேயு 6:12-15 வரை, மத்தேயு 6:12-15 வரை. அப்போ இங்க வந்து சோதனையை பத்தி சொல்லும் போது எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எப்படி தீமை நின்று ரட்சித்துக் கொள்வார் ஆண்டவர்? இந்த முன்னால் பின்னால் வாசித்த பகுதியில் அது இருக்குது. எப்படி சோதனைக்குட்படாமல் தீமை நின்று ஆண்டவர் ரட்சிக்க முடியும்? சோத்திரம் அதான். அப்போ நாம் வந்து மற்றவர்களுக்கு நம்முடைய மற்றவர்கள் நம்மளுக்கு செய்த பாவத்தை நாம் மன்னிக்க வேண்டும். நம்ம மன்னிச்சாச்சுனாவே போதும், நாம் தீமையிலேருந்து விலகியாச்சு, ஆண்டவர் நம்மளை சோதனையிலிருந்து விலக்கிட்டார். அப்போ மற்றவர்களை தப்பிதங்களை நான் மன்னிக்காமல் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதலாவது சோதனை வருது, ரெண்டாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. அப்போ ரெண்டு காரியம் நடக்குது. அப்போ மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்கப்படும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ரெண்டாவது அதனால் என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா ஆதாயப்படுத்திக்கிறோம், தீமையிலேருந்து நாம் விலகி இருக்கிறோம், நாம் சோதனையிலையும் ஆகப்படுறதில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள சோதனை வருதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய சகோதரர்களுக்கு அவர்கள் தங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சோதனை இருக்கிறது. சோத்திரம் மார்க்கு 11:24-26 மார்க்கு 11:24-26
ஆ ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் என்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னியுங்கள். நீங்கள்
போதும். அப்போ நம்ம ஜபம் பண்ணும்போது நம்முடைய ஜபம் கேட்கப்படணும்னா இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் ஜபத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறாரு. அந்த மேலே இருக்கிற வசனத்தை மட்டும் எல்லாரும் பிடிச்சிக்குவாங்க.
ஆமாம்,
அங்கே தான் பிரச்சனை. அதான் பைபிளில் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஆதாயத்தை தேடுற மாதிரி இருக்கிற வசனத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நீங்கள் ஜெபத்தில் என்ன வேணாலும் கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் கீழே வாசித்து பார்த்தாலும் தெரியுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது உங்கள் சகோதரருக்கு அவருடைய பாவங்களை அல்லது தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிச்சா தான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தனக்கடுத்தவனுடைய பாவங்களை அல்லது தப்பிதங்களை மன்னிக்கணும், மறக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்காது, சோதனை வரும், வேதனை வரும், நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லா கஷ்டத்துக்கும் நீதிமொழியில் சொன்ன மாதிரி சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் ஆள என்னன்னு சொன்ன மாதிரி ஆயிர வேண்டியது. ஆமாம், கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் ஆளானே. அப்படியாக கிறிஸ்தவங்களுக்கு ஏன் சோதனை வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னா நல்ல கவனமாக வேதத்தை படித்து சிந்தித்து தியானித்து நம்முடைய ஆள்குரிய வாழ்க்கையை பரிசோதனை பண்ணுனா நம்மளுக்கு ஏன் சோதனை வந்திருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான வழிமுறைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களை அல்லது தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்களை தேவன் சோதனையிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். அப்போ அவபக்தி இருந்ததுன்னா திரும்பவும் இந்த சோதனை அதிகமாக போயிடும். அதனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவபக்தி நம்மளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக சோதனை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கு இளைப்பாறுதல் நம்மளுக்கு இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சமாதானங்கிறது இல்லை, சந்தோஷங்கிறது இல்லை. மனசு வந்து அங்கலாய்க்கிற மனசாகவே இருக்குது. இங்கே போனால் நல்லா இருக்குமா, அங்கே போனால் நல்லா இருக்குமா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிரசங்கத்தை தேடி தேடி வராங்க. அப்படின்னா மனசுக்கு இதமான வார்த்தைகளை யார் பேசுவா அப்படிங்கிறத தேடி தேடி தான், சந்தோஷத்தை தேடி தேடி தான் ஓடுறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது, அந்த குறைகளை சரி பண்ணனா நம்மளுக்கு எப்படி தேவன் புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நம்முடைய குடும்பத்தை எப்படி சுத்திகரிப்பது, நம்மளை எப்படி நாம் சுத்திகரிப்பது, நாம் எப்படி வந்து நல்ல ஆவிக்குரிய மனிதனாக மாறுவது, நற்கிரியில் எப்படி மேலே செய்வது, நம்முடைய முகம் சந்தோஷமாக இருப்பதற்கு எப்படி, நம்முடைய நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும்னா நம்முடைய குறைகள் நம்ம விட்டு நீங்கும் பொழுது அல்லது நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் தப்பிதங்களை மன்னிக்கும் போது நம்முடைய முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் தெரியும். சோதனை இல்லாமல் விலகி இருக்கும்போது அப்போ இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகும். அப்போ தேவன் வந்து சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான மாற்று வழிகளை தேவன் நம்மளுக்கு காண்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், பரவாயில்ல இந்த சோதனையை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற இன்னொரு சந்தோஷம் கூட நம்மளுக்கு கிடைக்கும். இப்படியாக தேவ பக்தியாய் நடக்கிறவர்களை தேவன் சோதனை என்று ரட்சிக்கிறார். தேவ பக்தி இல்லாமல் அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு தேவன் சோதனைகளை நியமிக்கிறார். லூக்கா 11:4 லூக்கா 11:4
எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார்.
ஆ, போதும். நம்முடைய நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் பாவத்தை மன்னிச்சாதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நாம் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அப்போ சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மாற்று வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்முடைய சகோதரருக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அதான் மாற்று வழி. இப்படி எல்லாத்துக்கும் மன்னிச்சுட்டே மன்னிச்சுட்டே வந்தானே இல்லை, சீக்கிரம் நம்முடைய எல்லா சோதனையும் தீர்ந்து போயிடும். இல்லை இல்லை இல்லை, அது திருப்பி பாதி சோதனை நம்மகிட்ட வந்து நின்றுட்டு இருக்குமே, பாதி மன்னிச்சு பாதி மன்னிக்காமல் இருந்தோம்னா அப்போ தெரியும் பாதி சோதனை இங்கே இருக்கும். சகோதரனா யார், நம்மளுக்கு எத்தனை சகோதரர் இருக்காங்களோ அத்தனை சகோதரர்
தான்.
இல்லை எழுத்தின்படி தான், ஆமாம் எழுத்தின்படி தான். சகோதரனா பக்கத்தில் இருக்கிறவன்
சகோதரன்,
எல்லாமே சகோதரன் தான், எல்லாமே சகோதரன்
தான்.
ஆ, பிடிச்சி கொடுத்துறான் வாசி. அப்போ சோதனை எப்படி வருது, அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் ஆளை வச்சு அடிப்பான், அதுதான் சோதனை. அப்புறம் இன்னொரு கேஸ் போடுறது, ஆமாம் 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபா செலவு பண்ணுறது. அவன் தூர தேசத்துக்கு போக வேண்டியது தான். அப்படியாக இன்றைக்கு நாம் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னா, முதலாவது நாம் இச்சையை வந்து நம்மளிருந்து எடுத்து போட வேண்டும். அப்புறம் நாம் சகோதரர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் மாம்சின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவபக்தியை நம்மளிருந்து எடுத்து போட வேண்டும். அப்போ என்னென்ன காரணத்தினால சோதனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வரிசைப்படுத்தினோம்னா இச்சையிலிருந்து நாம் விலகி இருக்கணும். அதுக்கப்புறம் நம் பாவத்தை மன்னிக்கணும். அப்புறம் வந்து ஆவியில் அனலாக இருக்கணும். அதுக்கப்புறம் மூணு காரியம். அப்புறம் ஐஸ்வரங்களாக விரும்பக்கூடாது. நாலு விதமான காரியம்தான் சோதனை தப்பித்துக் கொள்வதற்கு வழி. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் மாறி மாறி இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அந்த காரியங்களை, நம்மளுக்கு சோதனை இருக்குதா கஷ்டம் இருக்குதா, அவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். சோதனை இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை அப்படின்னா இந்த பிரசங்கம் அவங்களுக்கு இல்லை. அதனால் சோதனை இருக்கிறவங்க அதுலேருந்து தப்பித்து கொள்வதற்கு வேதத்தில் இருக்கிற ஆலோசனையை நான் தேவ ஆலோசனையாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதனால் தப்பித்து கொள்ள மனசு இருக்கிறவங்க தங்களுடைய சகோதரர்களுக்கு பாவத்தை மன்னித்து இறங்கி எல்லா காரியங்களையும் செய்து, அப்புறம் வந்து இச்சையிலிருந்து விடுபட்டு பண ஆசையிலிருந்து விடுபட்டு இப்படி பல காரியங்களை நாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சோதனையிலிருந்து வெளியே வந்து நாம் இளைப்பாறுதலை பெற்று தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.